கியூபர்டினோ கலிபோர்னியாவிலிருந்து நா ராஜேஸ்வரி அவர்கள் எழுதியுள்ள அக்கறை மோகம் என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சில சிலவென்று அடிக்கும் மேல் காற்றில் உலர்ந்து போன உடலை நினைக்கும் முடிவில் பெரியசாமி பாசன வாய்க்காலை நோக்கி நடந்து கொண்டிருந்தார். இருபுறமும் பசேல் என்று பாசன வளமையில் தலையாட்டி கொண்டிருந்த வாழை மரங்கள் அந்த கிராமத்து மனிதனின் கடும் உழைப்பை பறைசாற்றி கொண்டிருந்தன. இருளும் ஒளியும் வாழைத்தோப்புக்கிடையில் கண்ணாமூச்சி ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்த அந்தி சாயும் நேரம். எங்கோ தொலைவில் டூரிங் டாக்கீஸிலிருந்து வந்து கொண்டிருந்த உருப்புரியாத ஒரு பழைய பாடல் ஒலி அந்த நேரத்து தனிமையை துரத்துவது போல உணர்ந்தார். அதற்கு தாளம் போட முயற்சிப்பது போல தொப்பு தொப்பென்று வரப்பில் காலை மாற்றி மாற்றி வைத்தார். முதுகில் சுரீர் என்று காய்வது போன்ற உணர்வு. தலையை லேசாக திருப்பினார். அரச மரத்தடியில் அமர்ந்திருந்த மருதை அவரையே வெறித்து பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. எப்போ ஒரு பார்வையில உங்களுக்கு வெறித்தனமா? காயறானுங்கப்பா, அடுத்தவனை எப்படி நோகடிக்கலாம்னு கத்தி வச்சிருக்காங்க போல. வாய்க்காலுக்குள் இறங்கி தண்ணீரை உடம்பு முழுவதுமாய் வாரி வாரி இறைத்து கொண்டார். முண்டாசை அவிழ்த்து மேனியை முறுக்கி துடைத்து கொண்டு நிமிர்ந்து நோக்கினார். என்னையா மருத, பொழுது சாயற நேரத்துக்கு இங்கிட்டு என்ன ரோசனையா குத்த வச்சு உட்கார்ந்துருக்கீரு? உமக்கு என்ன சகல, காடு கழனி தோப்பு துறவு பொழுதன்னைக்கும் சுத்தி திரியாடிட்டு வீட்டுக்கு போனா குழந்தையா வெண்ணி தண்ணி வச்சு முதுக தேய்ச்சி விடுவா. நம்ம கிட்ட கிடைக்கிறதே வேற கதையாவில இருக்கு. ஒரு கரண்டி சோத்தையும் உப்பு கண்டத்தையும் வச்சுப்பிட்டு அவ சிந்தர மூக்க காண பொறுக்காம கைய கழுவ வேண்டியதா இருக்கு. ஈரத்துண்டை உலர்த்தும் பதத்தில் தோளில் தொங்கவிட்டு கொண்டு மரத்து வேரில் சென்று அமர்ந்தார் பெரியசாமி. ஒரு சுருட்டை பற்ற வைத்து மருதையிடம் தந்துவிட்டு மற்றொன்று வாயில் கவ்விக்கொண்டு அவனை தீர்க்கமாக பார்த்தார். அவளை சொல்லியும் குத்தமில்ல, முழுசா முள்ளங்கி பத்தை ஆட்டமா லட்சம் ரூபாவை வீட்டை ஒத்திக்கி வச்சுட்டு பெரட்டின ரொக்கம் மவன் கையில கொடுத்து துபாய்க்கு அனுப்பி வருஷம் முடிஞ்சு போச்சு, ஒரு தகவலும் இல்ல. மருதை புகையோடு புதும்பி கொண்டிருந்தான். அந்த களவாணி பய புரோக்கரையும் சொல்லி வச்சாப்புல கண்ணிலேயே காணல. போன பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஆத்தாக்காரி அடிச்சுக்கிட்டு நிக்கிறா. எங்கேயாச்சும் நாண்டுகிட்ட சாகலாம்னு தோணுது. சரி சரி, இப்ப வசனப்பட்டு என்ன ஆக போகுது? முன்னமே நிதானமா யோசிச்சு முடிவெடுத்திருக்க வேண்டிய விஷயம். நம்மள மாதிரி காட்டு வேலை ஆளுங்களுக்கு எத்தனை ஒசரம் தாண்ட முடியுமோ அம்புட்டுட்டேன். சங்கிலி கருப்பண்ண சாமி கிட்ட கடா வெட்டுக்க நேர்ந்துகிடும். போன பயலுவலை அடுத்த பூசைக்குள்ள கொண்டாந்து நிறுத்திடுவாரு. ஆமா, செவல ஐயர் விட்ட செனமாட்டை பத்திக்கிட்டு வந்தீரே, கண்ணு போட்டுடுச்சா? நிலைமையை சகஜமாக்க முயன்றார் பெரியசாமி. காதில் நீளமாய் லோலாக்கு ஆட கையில் சீம்பால் தூக்க எடுத்துக்கொண்டு எல்லையம்மன் கோயிலை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள் காவேரி. கண்கள் நான்கு புறமும் சுழன்று யாரையோ தேடிக் கொண்டிருந்தது. மடியில் கனமும் விழியில் பயமுமாய் வந்து கொண்டிருந்தவளை ராசாத்தியின் குரல் திடுக்கிட வைத்தது. ஏன் புள்ள, மாடு கண்ணு போட்டுருச்சா? ஆத்தா கோயில் அபிஷேகத்துக்கு சீம்பால் கொண்டுட்டு போறியாக்கும், ஒத்தையில போற? வழக்கமா கூட சிரிச்சு பேசிக்கிட்டு வரவக வரலையாக்கும். விஷமமாய் சிரித்தாள் கோடி வீட்டு ராசாத்தி. நீ வேற எதையாச்சும் கிளப்பாதேக்கா, வீட்டுல ஆத்தாவோட தும்பம் தாங்க மாட்டாம வெளிய வந்தா, முனகினாள் காவேரி. ஏன் புள்ள, துபாய்க்கு போனவங்க அண்ணன் விஷயம் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சா? கையில் கிடைத்த இறையை அவ்வளவு எளிதாக விட்டு விடுவாளா ராசாத்தி? என்னத்த சொல்ல சொல்லுத, ஒரு தகவலும் இல்லாம வீட்டுல அப்பனும் ஆத்தாலும் படுற நோவு ஒரே பத்திக்கிட்டு ஏறியாப்புல இருக்கு. அவள் வம்பிலிருந்து தப்பிப்பதிலேயே குறியாக இருந்தாள் காவேரி. தூரத்திலிருந்து கேட்ட சைக்கிள் மணியின் ஓசை அவள் கவனத்தை ஈர்த்தது. சரியக்கா, ஆத்துல குளிச்ச ஈரத்துணியோட எத்தனை நாளி நின்னு பேசுவ, பொழுதாச்சு. நானும் வரசா கோயிலுக்கு போய் வாரேன். பதிலை எதிர்பாராமல் சரசரவென்று நடக்க துவங்கினாள். ஏ புள்ள காவேரி, ஏன் அவசரம்? என்ன அவசரம்? சைக்கிள் மணி தாளத்தோடு பாடிக்கொண்டு நின்றான் சுப்பிரமணி. ஆமாயா, உன் பாட்ட கேக்குற நிதானத்துல நான் தான் இல்ல. என்ன விஷயம்? முகர்ல சந்தோஷம் கூத்தாடுது. இருக்குடியோ, இதென்ன பாத்தியா? உங்க அண்ணன் எழுதின கடிதாசி, வழியில தபால்காரர் கையில இருந்து புடுங்கிட்டு ஓடியாந்தேன். என்ன, எங்க அண்ணன் கடுதாசி எழுதியிருக்கா? கொடு பார்க்கிறேன். தவிப்பு மகிழ்ச்சியுமாய் துடித்து நின்றாள் காவேரி. பம்பாயின் புறநகரில் அமைந்திருந்த அந்த அழகான பங்களாவின் முகப்பு வாயிலில் பச்சை வயலாய் விரிந்திருந்த புல்வெளிக்கு தண்ணீரை பீச்சிக் கொண்டிருந்த ரங்கனின் முகத்தில் அதிகப்படியாய் வியர்வை வழிந்தோடி கொண்டிருந்தது. காலையிலிருந்து மாலை வரை அந்த வீட்டை பராமரிக்கும் பொறுப்பை மிகவும் சிரத்தையாக செய்து சேட்டிடம் நல்ல பெயர் எடுத்தவனாயிற்று. பெரிய சேட் மோதிலால் இருந்து கடைக்குட்டி சோட்டு வரை எல்லோருக்கும் ரங்காதான் வேண்டும். எல்லாரிடமும் பணிவோடும் பரிவோடும் வேலையை கேட்டு வாங்கி செய்வான். அந்த வீட்டில் நுழைந்த 6 மாதத்திற்குள்ளாகவே சுமாராக ஹிந்தி பேச பழகிவிட்டிருந்தான். துபாயில் வேலை, கை நிறைய சம்பளம், வெள்ளையும் சொல்லையுமாய் உடுப்பு என்று பல வர்ணங்களை காட்டி ரங்கனையும் அவன் குடும்பத்தினரையும் ஏமாற்றிய புரோக்கர் முத்து பம்பாயிலேயே கடற்கரையோரமாய் ரங்கனை கை கழுவிவிட்டு மறைந்து விட்டிருந்தான். அனாதரவாய் தவித்துக் கொண்டிருந்த ரங்கனை யதேச்சையாக ஒரு நாள் சந்தித்த சேட் மோதிலால் அவன் நிலையை கேட்டு மனமுருகினார். சென்னையில் பிறந்து வளர்ந்த சேட்டிடம் தமிழும் பரிவும் சேர்ந்தே இருந்தது. என் வீட்டில் வந்து தங்கிக் கொள்ளலாம் என்று கூறிய சேட் ரங்கனுக்கு தெய்வமாகவே தோன்றினார். அன்றிலிருந்து ரங்கன் அந்த குடும்பத்தில் ஒருவனாகவே இணைந்து விட்டான். அவனது உண்மையான உழைப்பிற்கும் நாணயத்திற்கும் அங்கு நிறையவே மரியாதை கிடைத்தது.
ரெங்கா, அவன் உன்னை இங்க விட்டது எவ்வளவோ மேலுன்னு நினைச்சுக்கோ. துபாயில் ஷேக் வீட்டில் குதிரை சாணி பொறுக்க விட்டு ஓடி இருந்தா நீ என்ன செய்வே? திரும்பி ஊருக்கு வரக்கூட உன்கிட்ட பைசா இருக்குமா? எல்லாத்தையும் நல்லா நினைச்சுக்கோ. ஊருக்கு திரும்பி போகணும்னு தோணிச்சா பொறுமையா இங்கே கொஞ்சம் பைசா சேர்த்துக்கிட்டு போ. அப்போதான் உன் குடும்பத்துக்கும் சந்தோஷமாகவே இருக்கும்.
சேட்டின் அறிவுரைகளை அவன் தெய்வ வாக்காகவே எடுத்துக்கொண்டான். தூக்கம் வராமல் தவிக்கும் இரவுகளில் தன் அறியாமையும் தன் குடும்பத்தாரின் பேதமையையும் எண்ணி கண் கரங்குவான். நான் ஏமாந்த பணத்தை ஓரளவிற்காக சேர்த்துக் கொண்டு ஊர் பக்கம் போக வேண்டும் என்று தீர்மானமாக நினைத்துக் கொள்வான். அவ்வப்போது சேட் வீட்டிற்கு வரும் விருந்தாளிகள் இவன் உபச்சாரத்தில் மகிழ்ந்து அளிக்கும் அன்பளிப்புகளும் சேட் அளித்த சம்பளமும் சேர்ந்து இப்பொழுதுதான் கணிசமாய் ஒரு ரொக்கம் சேர்ந்திருந்தது. மனதிற்குள் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் தோன்றவே வீட்டுக்கு கடிதம் எழுதிவிட்டு கிளம்ப தயாராகி விட்டான். நல்லவரான சேட்டும் அவனை தடுக்காமல் வாழ்த்தி அனுப்ப தயாராக இருந்தான்.
இந்த வாழ்க்கை பகவான் உனக்கு கொடுத்தது, இதில் எல்லா உரிமையும் உனக்கு உண்டு. குட் லக். எப்போ வரணும்னு உனக்கு தோணுதோ அப்போ இங்கே வா. இந்த வீட்டு வாசல் உனக்கு திறந்தே இருக்கும்.
அந்த நல்ல மனிதரின் ஆசியோடு அவன் கடிதம் எழுதினான். பச்சை வயலையும் தோப்பையும் மதிக்காமல் வெள்ளை சட்டையோடு கிளம்பின எனக்கு இயற்கையே நல்ல பாடம் புகட்டிவிட்டது. இனி என்றைக்கும் என் ஊர்தான் என் கோயில், நீங்கள்தான் என் தெய்வம். என் ஊரிலேயே பாடுபட்டு உழைத்து முன்னுக்கு வர முடிவெடுத்து விட்டேன். கடிதம் முடியும் முன்னரே கண்கள் நிரம்பி வழியத் தொடங்கிவிட்டன. இப்போ அண்ணன் வருதான். ஆனந்தத்தில் குதித்து கொண்டு வீட்டிற்குள் ஓடி வந்தாள் காவிரி. அடக்கமான பையனைப் போல வேஷம் போடும் தனுஷ் போல கட்டிய கையுடன் பவ்யமாக நின்றான் சுப்பிரமணி. ஊற வச்ச பானையை கத்தியால் நார் கிழித்து கொண்டிருந்த மருதை அலமந்து நின்றான். என்ன தாயி சொல்ற? அழுப்பை கவனிக்காமல் அறக்க பறக்க ஓடி வந்தாள் பொன்னாத்தா. தம்பி, நீ நல்லா இருக்கணும். இந்த செய்தி சொல்லி எங்க வயத்துல பால் ஊத்தின உனக்கு என்னத்த கொடுப்பேன்? குரல் அழுகையில் உடைந்து சிதறியது. அத்தே, அமைதியா இருங்க, மச்சான் புறப்பட்டு வரட்டும். பொறவைய எல்லா நல்ல செய்தியையும் கேட்டுக்கிறேன். கடிதத்தை படித்து சொல்லிவிட்டு காதலோடு காவேரியை பார்த்தான் சுப்பிரமணி. என்று சந்தோஷமாக சிணுங்கினாள் காவேரி. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.